அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 10 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் நடக்க இருக்கும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இனப்பிரச்சினைக்கு தீர்வு முன்வைக்கப்படாவிட்டால் இலங்கையில் மீண்டும் இன வன்முறை வெடிக்கும் அபாயம் இருப்பதாக சம்பந்தர் எச்சரித்திருப்பது குறித்த செய்தி.
இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் வன்முறை இந்த நாட்டில் மீண்டும் தலை தூக்கமாயிருந்தால் தமிழ் இனம் அழிக்கப்படும். தமிழ் இனம் அழிக்கப்படுவதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. தமிழ் இனம் அழிக்கப்படுவதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க முடியாது.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வடபகுதியின் ஆண் துணையின்றி குடும்பங்களை தலைமை தாங்கும் பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்த ஒரு சிறப்பு பெட்டகம்.
தங்களுக்கு போடணும் தங்களுக்கு போடணுமோ ஒரு தரம் வந்து கேட்டவியல் நாங்கள் 100 திட்டத்தில் முன்னுரிமையாய் விதவியலுக்கு தான் செய்கிறேன்னு சொல்லி வந்தவியல். ஆனால் இதுவரைக்கும் ஒரு தரம் செய்யல, 6 ஆச்சு. இப்போ இந்த
இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளருமான நமல் ராஜபக்சவை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
துருக்கியில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்துள்ளன. குர்து இன மக்கள் பெருவாரியாக வாழும் தென்கிழக்கு மாகாணமான சிர்நாக்கில் வீதியோர குண்டு தாக்குதலில் போலீசார் 4 கொல்லப்பட்டுள்ளனர். ராணுவ ஹெலிகாப்டர் மீது நடந்துள்ள தாக்குதலில் சிப்பாயொருவர் பலியாகியுள்ளார். துருக்கியின் பெரிய நகரான இஸ்தான்புல்லில் போலீஸ் நிலையம் ஒன்றின் மீது நடந்துள்ள தற்கொலை தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் போலீசார் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்க தூதரகம் மீதும் இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் தீவிர இடதுசாரி குழுவான புரட்சிகர மக்கள் விடுதலை ராணுவ முன்னணியின் பெண் உறுப்பினர் என்று காவல்துறை கூறுகிறது. அந்த அமைப்பும் தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவையாக தெரியவில்லை.
சிரியாவின் வடக்கில் துருக்கி மோதலற்ற வளையம் ஒன்றை உருவாக்க முடியும் நிலையில் அங்குள்ள முன்னரங்க நிலைகளிலிருந்து விலகிக்கொள்ளப் போவதாக அல்கொய்தாவுடன் தொடர்புடைய சிரியாவின் சக்தி வாய்ந்த கிளர்ச்சி குழுக்களில் ஒன்றான நுஸ்ரா ஃப்ரண்ட் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் துருக்கியின் புதிய திட்டம் இருப்பதனால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என தெரிவித்துள்ள நுஸ்ரா ஃப்ரண்ட் எலப்போவின் வடப்பகுதியை மற்றைய கிளர்ச்சி குழுவினரிடம் கையளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இப்பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக இஸ்லாமிய அரசினர் என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளுடன் நுஸ்ரா ஃப்ரண்ட் போராடி வருகிறது.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இடம்பெற்றுள்ள தொடர் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பில் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கானி பாகிஸ்தானை கடுமையாக சாடியுள்ளார். காபூல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இன்று திங்கட்கிழமை தாலிபான்கள் நடத்திய கார்குண்டு தாக்குதலில் 5 கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் அண்மைய நாட்களில் காபூலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50 உயர்வடைந்துள்ளது. பாகிஸ்தானில் தற்கொலைதாரிகளின் பயிற்சி முகாம்களும் குண்டு தொழிற்சாலைகளும் தொடர்ந்தும் இயங்கி வருவதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிபர் கானி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் சமாதானத்தையே எதிர்பார்த்திருப்பதாகவும் ஆனால் பாகிஸ்தானிடமிருந்து போருக்கான செய்திகளே கிடைக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார்.
எகிப்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான அனல் காற்றுடன் கூடிய வெயில் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை 20 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். வெப்பநிலையின் அளவு 47°C அதிகரித்ததை அடுத்து தலைநகர் கைரோவில் மட்டும் 15 உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காற்றில் இருக்கும் ஈரப்பதனின் அளவு முன்பு எப்போதும் இல்லாது பெருமளவு அதிகரித்திருப்பது நிலைமையை இன்னும் மோசமடைய செய்திருக்கிறது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள மக்கள் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். ஈராக்கில் அரசு எதிர்ப்பு போராட்டங்களால் மின்துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதோடு கொதிக்கும் வெயிலில் அங்குள்ள மக்கள் வீடுகளில் குளிர்பதன வசதியை பயன்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர்.
கேமரூனில் வீடொன்றினை சோதனையிட்டுள்ள ஆயுதம் தாங்கிய போலீசார் வீட்டினுள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 70 சிறார்களை விடுவித்துள்ளனர். சில சிறார்கள் அங்கு 3 சங்கிலியில் கட்டி வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் வடக்கு பகுதியில் என்கவுண்டரி நகரிலுள்ள குடியிருப்பு பகுதியிலேயே உள்ள இந்த வீடு இஸ்லாமிய மத போதனை பள்ளியொன்றின் ஆசிரியருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது.
ஜிம்பாப்வே மக்கள் செசில் என்ற சிங்கத்தை பாதுகாக்கும் தமது பொறுப்பிலிருந்து தவறிவிட்டனர் என அந்நாட்டு அதிபர் ரொபர்ட் முகாபே தெரிவித்துள்ளார். அமெரிக்க பல் மருத்துவர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத வேட்டையின் போது இந்த சிங்கம் கொல்லப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. செசில் என்ற சிங்கம் மக்களுடையது என தெரிவித்துள்ள அதிபர் முகாபே, மக்கள் அதை பாதுகாக்க தவறிவிட்டனர் எனவும் கூறியுள்ளார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நடக்க இருக்கும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இனப்பிரச்சினைக்கு தீர்வு முன்வைக்கப்படாவிட்டால் இலங்கையில் மீண்டும் இன வன்முறை வெடிக்கும் என்று அந்த அபாயம் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சமந்தர் எச்சரித்திருப்பது குறித்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னர், இலங்கையில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீனின் சடலம் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்காக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை முதலில் பார்ப்போம். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த 2012 மர்மமான முறையில் மரணமடைந்த ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் உடல் இன்று நீதிமன்ற உத்தரவுக்கமைய தோண்டியெடுக்கப்பட்டது. கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதவான் வழங்கிய உத்தரவொன்றுக்கமைய தெஹிவலை ஜும்மா பள்ளிவாசல் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்த அவரது உடல் தோண்டியெடுக்கப்பட்டது. ஆண்டு மர்மமான முறையில் தனது வாகனத்துக்குள் வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்டிருந்தார். இந்த மரணம் வாகன விபத்தொன்றினால் ஏற்பட்டதாக அப்போது போலீசார் தெரிவித்தனர். இதனை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த இறந்தோரின் உறவினர்கள் இது சம்பந்தமாக நியாயமான விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்த போதிலும் அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் ஆட்சி மாற்றத்தின் பின்பு விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வசீம் தாஜுதீனின் மரணம் ஒரு கொலை என்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி போலீசார் விடுத்த வேண்டுகோளை ஆராய்ந்த கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி தாஜுதீனின் உடலை தோண்டியெடுத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதன்படி கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் தென்னக்கோன் தலைமையிலான குழுவொன்றினால் தாஜுதீனின் உடல் தோண்டியெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித்
தென்னக்கோன்.
தோண்டியெடுக்கப்பட்ட எலும்புகளை விசேட பரிசோதனையொன்றுக்கு உட்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த டாக்டர் தென்னக்கோன் அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு எடுக்கப்படும் கால எல்லை குறித்து கேட்டபோது, இது சம்பந்தமாக தனக்கு தற்போது எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த டாக்டர் தென்னக்கோன், பரிசோதனைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே சம்பந்தப்பட்ட அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். புதைக்கப்பட்டுள்ள தாஜுதீனின் உடலில் அங்கங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றதா என்று கேட்ட போது, உடலில் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டாக்டர் அஜித் தென்னக்கோன் இவை தொடர்பாக தற்போது தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்தார். முறையான விசாரணைகளின் பின்னரே இந்த கேள்விக்கு பதில்களை வழங்க முடியும் என்றும் தெரிவித்தார் டாக்டர் அஜித் தென்னக்கோன். வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்டமை தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை எதிர்வரும் செப்டம்பர் 10 சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் அண்மையில் போலீசாருக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளருமான நாமல் ராஜபக்சவை நிதி மோசடி விசாரணை போலீசார் பிரிவில் ஆஜராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக எதிர்வரும் 12 ஆஜராகுமாறு போலீசார் தனக்கு அறிவித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாரிய நிதி மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகரவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு பதில்களை வழங்கினார். இது சம்பந்தமாக தனக்கு தற்போது எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் குணசேகர நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளமை சம்பந்தமாக தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே இந்த செய்தி சம்பந்தமாக தற்போது கருத்துக்களை கூற முடியாதென்றும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர. போலீசார் விடுத்துள்ள உத்தரவு சம்பந்தமாக தனது ட்விட்டர் கணக்கில் கருத்துக்களை பதிவு செய்துள்ள நாமல் ராஜபக்ச தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை சீர்குலைப்பதற்காகவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நாட்களுக்கு தோட்ட நிர்வாகம் சம்பளம் மறுத்திருப்பது தொழிலாளர் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட நாட்களுக்கான சம்பளம் தோட்ட நிர்வாகத்தினால் வழங்கப்படாமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார்கள். தொழிற்சங்கம் ஒன்றின் அழைப்பின் பேரில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் இம்மாத சம்பளத்தில் 40% 50% இழப்புக்கு உள்ளாகி இருப்பதாக கூறுகின்றார் நுவரேலியா லிந்துள்ள என்ஃபால் தோட்டத்தைச் சேர்ந்த பழனியாண்டி சுப்பிரமணியம்.
தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த மாதம் 6ஆம் தேதி 15ஆம் தேதி நடந்துச்சு கோஸ்லோ. மொத்தம் 8 நாள் வேலை. பிறகு 15ஆம் தேதி நாங்கள் வளம் போல வேலைக்கு போனோம். எங்களோட கடந்த மாதம் சம்பளம் வந்து எங்களுக்கு வளமையா போல கிடைக்கல. ஏன்னு சொன்னா 19 நாள் வேலை செஞ்சா தான் எங்களோட அந்த ரேட் சொல்லி விழுவோம், இன்சென்டிவ் விழுவோம். அது விழுவாதனால மக்களுக்கு சம்பளமே இல்லாதனால மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எனக்கு சாமான் வாங்க கூட அன்றாட பொருள் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க காசு இல்லாம அழுகிறாங்க, வாங்க முடியாம எங்களை ஏமாத்திட்டாங்க இந்த சம்பள பிரச்சனையில. நாங்க கடந்த மாதம் 4,17,000 சம்பளம், இந்த மாசம் 8,000 சம்பளம் தான் இருந்துச்சு. நம்ம எங்களோட மனைவி வந்து 22, போன மாதம் 23,000 சம்பளம் எடுத்தாங்க, இந்த மாதம் 12,000 சம்பளம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து 20,000 சம்பளம் கூட எடுக்க முடியும். 50% சம்பளம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த 19 நாள் வேலை செஞ்சாதான் எங்களுக்கு எங்களுக்கு இன்சென்டிவ்ங்கிறது விழுவும். அது இப்ப விழுவாச்சு. ஏன்னா நாங்க 8 நாள் வேலை இல்லாதனால அந்த எங்களுக்கு அந்த வேலை நாட்கள் சரியா விழுவல, இன்சென்டிவ் போடல. அதனால வேலை செஞ்ச 8 நாள் சம்பளம் போச்சு. அதுல 8,000 ரூபாய் இன்சென்டிவ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10-12,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி. ஏன்னா சாமானம் வாங்குறதுக்கு 10,000, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எங்களோட அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே பார்க்கும்போது அது 10,000. சீட்டு போடணும், லோன் கட்டணும், போடணும் செலவு இருக்கு எங்களுக்கு
என்று தெரிவித்த அவர், சம்பளத்தில் ஏற்பட்ட இந்த இழப்பு காரணமாக தொழிலாளர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார்.
இப்போ சொல்றாங்க எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சவொடனே சம்பளத்தை வாங்கிட்டாருன்னா அது கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னும் கிடைக்காத சம்பளம் எங்களுக்கு பின்னும் கிடைக்காது. மலையக மக்கள் அவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு சம்பளம் இல்லாம நடு ரோட்ல மாதிரி இருக்காங்க. காசு இல்லாம கடைகள்ல கெஞ்சிக்கிட்டு சாமான் வாங்குறது கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் போய் தோட தொடங்கிட்ட கேட்டோம், 2,000 ரூபாய் கூட அவர் சொல்றாரு உங்களோட காசு இருந்தா தரோம், கம்பெனி மூலமா காசு இல்ல கொடுக்கறதுக்கு. அதனால இது ஒரு வறுமை கோட்டுக்குல விழுந்து இப்ப இதுக்கு தொடர்ந்து இப்ப 6 மாசத்துக்கு எங்களுக்கு இந்த வறுமை நீடிக்கும், கண்டிப்பா நீடிச்சுக்கிட்டே போகும். மலையக மக்கள் இன்னைக்கு ரோட்ல திண்டாடுறது நாங்க கண்ணால பாக்குறோம், எங்க இந்த பிரதேசத்துல பாக்குறோம், இன்னும் எத்தனை பிரதேசம் அப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு இன்னைக்கு சல்லி எங்களுக்கு இந்த கோஷ்டலா பண்ண தொழிற்சங்கம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான உரிமை இதுக்குள்ள பொறுப்பை சொல்லணும். ஏன்னா
இது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரான முத்து சிவலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களால் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இழந்த சம்பள தொகையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்றார்.
சம்பள உயர்வு பேசுற போது அதை முதல்ல பேசி தீர்த்துருவோம் நாங்க. இப்ப இருக்கு எங்களுக்கு பலம் இருக்கு. ஒரே மாதிரி 7 நாள் எல்லாரும் இல்ல, சில பேர் 7 நாள் சில 6 நாள் சில இல்லாம இருந்திருக்காங்க. அதெல்லாம் கணக்கு கேட்டு அந்த அவங்க வேலைக்கு கோஸ்ட்ரோ போய் தொடர்ந்து வேலை செஞ்சு குறைஞ்ச கொண்டு எடுத்த அன்னைக்கு அவங்கள்ட்ட விவரம் இருக்கு, அதை வாங்கி சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம்
என்றும் குறிப்பிட்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரான முத்து சிவலிங்கம்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களின் பிபிசி தமிழோசை தொடர்ந்து சிறப்பு பெட்டகங்களை ஒலிபரப்பி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வடபகுதியின் ஆண் துணையின்றி குடும்பங்களை தலைமை தாங்கி நடத்தி வரும் பெண்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்த சிறப்பு பெட்டகத்தை அவர்களை நேரில் சென்று சந்தித்து தயாரித்து வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் 30 வருடங்களாக தொடர்ந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து வடபகுதி பெண்கள் இன்னும் மீளவில்லை. உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டுமன்றி உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கும் அவர்கள் ஆளாகியிருந்தார்கள். இடப்பெயர்வும் உடைமைகள் இழப்பும் உற்றவர்களின் இழப்பும் அவர்களை பெரிதும் வாட்டியிருக்கின்றன. இந்த வடுக்களிலிருந்து அவர்கள் விடுபட முடியாமல் தவிக்கின்றார்கள். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்களாகின்றன. ஆயினும் முறையான நிவாரணங்களும் நம்பிக்கையூட்டத்தக்க அரசியல் சூழலும் இல்லாமல் அவர்கள் தமது எதிர்காலம் குறித்து கவலை அடைந்திருக்கின்றனர். கொண்டுள்ளார்கள். பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் யுத்தத்தின் பின்னரான காலத்தில் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். தேர்தலுக்கு முன்னரான இந்த சூழலில் இவ்வாறான பலதரப்பட்ட பெண்களும் தமது கவலைகளையும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் எம்மிடம் கொட்டினார்கள். வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய பல இடங்களிலும் இவ்வாறான பலரையும் சந்திக்க முடிந்தது. அவர்களில் ஜேசிலன் சாந்தினியும் ஒருவர். அவருடைய கணவன் யுத்த முதல்களின் போது இடம்பெயர்ந்திருந்த வேளை பொக்கனை என்ற இடத்தில் எறிகணை வீச்சில் இறந்து போனார். இரண்டு பிள்ளைகளுடன் சாந்தினி வாழ்ந்து வருகின்றார். அவரை வறுமை மிக மோசமாக வாட்டுகின்றது.
போன முறை லட்சம் நடந்த மூட்டம் வந்தவியல் தை மாசம் வந்து தங்களுக்கு போடணும் தங்களுக்கு போடணுமோ ஒரு தரம் வந்து கேட்டவியல் நாங்கள் 100 நாள் திட்டத்தில் முன்னுரிமையாய் விதவியலுக்கு தான் செய்யறேன்னு சொல்லி வந்தவியல் ஆனா இதுவரைக்கும் ஒரு தரம் செய்யல. 6 மாதம் ஆச்சு முன்னுரிமையா உங்களுக்கு தான் செய்யறேன்னு சொல்லி ஆனா இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல. இப்ப இந்த லட்சம்லயும் வந்து சொல்லுவோம் நம்ம எல்லாரும் பொதுவா அவங்க வழியிட்டு இருக்கீங்க நம்ம நாங்கள் கோழியல் வளர்ப்பு மாடு வளர்ப்பு அப்படி என்று தான் சொல்லுவோம் கூடுதலாய். ஆனா இன்னும் அப்படி மாடு கோழி தந்ததா இல்ல, மாடும் தெரியல கோழியும் தெரியல எங்களுக்கு. சிவியன் நாங்கள்லாம் தோட்டம் செய்து வயல்கள் அதுகள் செய்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் வளர்க்குறோம். இப்போ என்ன நாங்கள் சரி யாருண்டானே ஒரு பகுதி வேண்டால் எங்களுக்கு கூடுதலாக மாதிரி உதவி கிடைக்குமென்று தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் அப்படி இப்போ நாங்கள் நினைக்கிறதும் இல்லையா, யார் வேண்டாத்தான் எங்களுக்கு உதவி இல்லத்தானேன்றதான் நாங்கள் கருதுறோம்
என்றார் சாந்தினி அவர்கள். நெடுங்கேணி பிரதேசத்தின் மிக பழைய கிராமங்களில் பெரிய மடுவும் ஒன்று. வவுனியா நகரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்திற்கு சீரான போக்குவரத்து வசதிகள் இல்லை. கிராமத்து வீதிகள் இன்னும் செப்பனிடப்படவில்லை. விவசாயமே இங்குள்ள மக்களின் முக்கிய தொழிலாகும். கட்டுக்கோப்பான நடைமுறைகளை கொண்டிருந்த இந்த கிராமத்தை யுத்தம் சீரழித்திருக்கின்றது. அதன் அடையாளமாக வேலப்பிள்ளை பொண்ணுக்குட்டி தனிமையில் தவிக்கின்றார்.
பாக்குற குதிரமில்ல தனியா தான் இருக்கிறேன், கால் நடக்க மாட்டேன், கடைக்கு வந்து திரும்பி போறவர்களே நடக்க மாட்டேன், எங்கேயா போனால் காமஞ்சி வசதியில் போறது இப்போ என் திரும்பி பால் வடிக்கிற வாரதான் அப்படி எதிரிக்கிறேன். இப்போ கடைக்கு தான் பண்றேன், சாமான் கேட்டு பார்ப்போம், பிஜை சம்பளம் 250 ரூபாய், சமத்திக்காசு 1000 ரூபா, அதை எடுத்த மாதிரி போகுது. புள்ளிகள் ரெண்டும் கைவிட்டு ரெண்டு பேருக்கும் செல்லில் புருஷன் செத்தது, மகன் காணா போனது, ஒரு ஆள் கல்யாணம் செய்து ரெண்டு பேரும் முன்னே விட்டு போயிட்டோம். இப்போ அவட்ட வீட்டில் நான் இருக்கிறோம் தனி. சாப்பாட்டுக்கு கடையில் கடை நடுப்பது பிச்சை சம்பளம் சமத்தி காசு வாங்கி கொடுக்குறாரு. தண்ணி கூட்டிகிட்டு அவர் வீட்டிலாம் போய் அள்ளுறோம். 70 வயது புறானா 2000 ரூபா, எங்களுக்கு 66 வயது, எங்களுக்கு 250 ரூபான்னு தெரியணும். 66 வயதாண்டா தந்தா என்ன, 250 ரூபா காசு எடுத்து என்னது காணும், 2000 தான் எங்களுக்கு ஒரு ஆறுதல்
என்றார் பொண்ணுக்குட்டி அவர்கள். யுத்த முதல்களின் போதும் யுத்தம் முடிவடைந்தது தொடர்ந்தும் பலர் காணாமல் போயுள்ளதாக முறையிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு காணாமல் போயுள்ளவர்களில் காசிப்பிள்ளை ஜெயவனிதாவின் மகளும் ஒருவர். காணாமல் போயுள்ளவர்கள் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை என்பதே பொதுவான முறைப்பாடாக இருக்கின்றது. இருப்பினும் ஜெயவனிதாவின் மகள் பாடசாலை சீருடையில் இருக்கும் புகைப்படம் ஒன்று அவர் காணாமல் போய் 6 வருடங்களின் பின்னர் வெளியாகி இருக்கின்றது. இதனை ஆதாரமாக கொண்டு தனது மகளை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார்.
ஜனாதிபதி மைத்திரியின் பிரச்சார பேப்பர்ல என் மகள் ஸ்கூல் உடுப்போட நின்றதா கண்டேன். தேர்தல் முடிய நம்பிமாருக்கு அறிவிச்சன், பிரைய குழுக்காரருக்கு எல்லா இடம் அறிவிச்சான். இது ஒரு தரும் கவனத்துக்கு எடுக்கிறதா இல்லை. கடைசியாக நான் 7ஆம் மாசம் நல்லூருக்கு போய் நல்லூர்ல நின்று அழுது குளாறு இதண்டா போதுதான் எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்னார், ஜனாதிபதி அங்கேன்ற வீட்டுக்கு வரார், கைலாச பிள்ளையா கோயிலுக்கு வரார், அதுல நீங்கள் கோயில போய் சந்திங்க. இப்ப அவர் கொலுசோடையும் பாதாடி கதைச்சு ஆதாரம் இருக்குதண்டு முடிய அவர் அதை வேண்டி பார்த்தார். வடிவா பார்த்துட்டு சரி என்ற பேர புள்ள மாதிரி இருக்குது, நான் இந்த பிள்ளைகளை தேர்தல் முடிய விடுதலை சார். நான் சொன்னேன் இல்ல தேர்தலுக்கு இடையில விடுதலை செய்யும் கொண்டு அவர் அழுது உளறை கேட்க இல்ல தேர்தலுக்கு இடையில இந்த வேற வேற பிரச்சனைகள் வந்துடும், நான் தேர்தலுக்கு பிறகு நான் உங்களுக்கு விடுதலை செய்கிறேன். ஆனா இவ தேர்தலுக்கு முதல் வரி நம்ம ஒரு ஒவ்வொரு தரும் வரி நம்ம ஓட்டு போடுங்க அங்க, ஆனா இப்படியாவது அவர் விடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன். ஆனா இந்த எம்பி மேரில நம்பிக்கையை இழந்துதான் நான் நிற்கிறேன்
என்றார் ஜெயவனிதா அவர்கள். காணாமல் போயிருப்பவர்கள் ஒருபுறம் இருக்க, சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பலர் விசாரணைகளோ விடுதலையோ இல்லாமல் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதும் பெண்களை பெரிதும் பாதித்திருக்கின்றது. அந்த வகையில் ஆண் துணையின்றி குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய கட்டாய நிலைமை மனோகரன் நந்தினிக்கு ஏற்பட்டிருக்கின்றது.
வேலையில் கஷ்டங்கள் மலேசியாவுக்கு நான் போறேன் என்று தான் போய் 2 வருஷம் முடிய இங்க வரைக்க குழம்பையா போல வச்சுதான் 2012 26 மாசம் அரெஸ்ட் பண்ணது. அவரை நியூ மேகசின்ல வச்சிருக்கிறேன் சார். சிறச்சால ரிமாண்ட் பண்ணி மூன்று வருஷமா வச்சிருக்கிறோம். கோர்ட்ஸுக்கு 14 நாளைக்கு ஒருக்கா கொண்டு வந்து போவினோம். வீட்டு செலவுக்கும் கஷ்டமா இப்போ போய் பார்க்குறேன். தொழில் என்ன, கோழி ஆடு மாடுதான் வளர்க்குறோம். கோழி ஆடு மாடுல பெருசாவது மன முடியல. கடன்களும் வேண்டி நீ கடன் வேண்டியில ரெண்டு பிள்ளைலையும் வளர்க்குறோம்னா சரியான கஷ்டம். இப்போ படிப்பு செலவுக்கெல்லாம் சரியான கஷ்டம். சமத்தி மாசம் 1000 ரூபா தெரியணும். பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி வந்து கதை கேட்க இப்போ சொல்லிவினோம். நாங்கள் உங்களுக்கு செய்வோம், விடுதலையாக்குவோம், இனி பிரச்சனைகள் இல்லைத்தானேன்னு சொல்லி தான் போவினோம். ஆனால் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறேல. இந்த எலெக்ஷனோட தாங்கள் வாழ்வாதார உதவி தான் செய்வ மொழி என்று சொல்லின மொழி அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யற சம்பந்தமா இல்லை. இந்த எலெக்ஷன்ல முதல் முக்கியம் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும். மற்ற இந்த காணாம போன அகளுக்கு ஒரு முடிவு வேணும். ஒன்றுமே செய்யணும் இல்ல. சமாதான காலம் தானே, ஆனா இனி விடுதலை செய்யணும்
என்றார் நந்தினி அவர்கள். இலங்கையின் யுத்த காலத்தில் வெள்ளை வேன் என்றாலே மக்கள் அஞ்சு நடுங்கி இருந்தார்கள். வெள்ளை வேன்களே ஆட்கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. இப்போது வெள்ளை வேன் கலாச்சாரம் இல்லை. இருந்த போதிலும் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்களுடைய துயரங்களுக்கு இன்னும் முடிவேற்படவில்லை. ஜூலியஸ் செல்வமலரின் கணவரும் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டிருக்கின்றார். காங்கிரசம் துறையைச் சேர்ந்த செல்வமலர் 25 வருடங்களாக இடம்பெயர்ந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் முகாமில் அவர் இப்போது தனது மகளுடன் வசித்து வருகின்றார்.
2008 வீடு கொண்டு எங்களை நிறுவனம் தந்து கட்ட வழிகிட்டு நாங்கள் அதுக்கு மண் பார்க்க போறோம்னு சொல்லி போயிருந்தோம். வீட்டை வழிகிட்டவர் விடிய 8:30 ஒரு 10:30 அளவில் எங்க வீட்டு சித்தப்பா வந்து சொல்றார், இனம் தெரியாதாக்கள் வெள்ளை உடுப்போளோட வெள்ளை வேன்ல வேற வந்து கடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி துக்கேமன் கோயில் வளாகத்தில். நாங்கள் 10:00 to 11:00 அளவில் அந்த வளாகத்தை சுற்றி பார்த்தா அங்கே ஒரே ராணுவம் நின்றதை எங்களை உள்ளுக்கு அனுமதிக்க இல்லை. பிறகு நாங்கள் அடுத்த நாள் வந்து மனதூர் மாணக்குழு இப்பிடிப்பி இந்த அமைப்புகள் சார்பாக சகல இடங்களிலும் எல்லா இடமும் போய் அறிவிச்சு அவர் சுடப்பான தகவல் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். 8 வருஷ காலமாக இந்த வித தகவலும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வழக்கு கேட்க வேனின்ட நம்பர் எல்லாம் கண்டா சாட்சிக்கு ஏதாவது கேட்கணும். அப்படியான ஆவணம் இதுகள் ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. அதால் வழக்கு தங்க தொடரு. ஒவ்வொரு முறை எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் எங்கள்ட பிரச்சனைகள் தீருமென்னு சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்ப்போட வாக்களிக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு இதுவரை காலம் எந்த வித எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த முறை ஒரு அமைப்புகள் புரிஞ்சு கேட்குறபடியே நாங்கள் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருந்து வாக்களிக்கிறோம். பார்ப்போம் அதுக்கு முன்ன மாதிரி சாத்தியம் வருது
என்றார் ஜூலியஸ் செல்வமலர் அவர்கள். இறுதி யுத்தத்தின் போது அரசாங்கத்தின் பொது மன்னிப்பு மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை நம்பி இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களின் விவகாரம் முடிவின்றி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் அவர்களின் குடும்பத்தினர் மனமுடைந்து போயிருக்கின்றார்கள். அவர்களில் கந்தசாமி பொன்னம்மாவும் ஒருவர். அவருடைய ஒரு மகன் இராணுவ சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது அவருடைய மகளின் குடும்பமே இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தது.
2006 25 எனது மகன் கந்தசாமி ரவிச்சந்திரன் மெல்லாயில கோஆபரேட்டிவ் மேனேஜராக இருந்தார். பவானி அவனிடத்தில் கைது செய்தும் இதுவரையும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரம் 2009 5/18 எனது மகள் 2 சின்ன பேர புள்ளியால் மருமகன் எல்லாரும் வட்டுவாசல் விபரத்தில் முல்லத்தீவில் பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதரோடு சேர்ந்து ஏனைய போராளிகளோட சரண்டர் அடைஞ்சேன். இதுவரையும் 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஆச்சு. இதுவரையும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனது பேர பிள்ளைகள் முரளிதரன் ஜாரி எனக்கு 4 வயசும் முரளிதரன் அபிதாவுக்கு 2 வயசும். ஆனால் இன்றைக்கும் இந்த சின்ன பிள்ளைகள் எங்கே தெரியல. ஆனால் போன எலெக்ஷனுக்கு வந்த எல்லாரும் சொல்லிச்சுன்னு 100 நாள் திட்டத்தில் இந்த அப்படி உங்களோட பிள்ளைகளை காட்டுவினோம் என்று சொல்லி எங்கள்கிட்ட வாக்கு வேண்டி கடைசியில் அரசியல் தந்திரம் செய்யின மொழியா. ஆனால் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்கே ஏதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை. இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு தரம் வாடுறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக முழு பேரும் வாக்களிக்கிறதா இருந்தா லட்சணக்கு இடையில எங்கட புள்ளியல் என்ற பதிலண்டாலும் எங்களுக்கு தர போனோம்
என்றார் பொன்னம்மா அவர்கள். இராணுவத்திடம் சரணடைந்த தனது மருமகன் மகள் மற்றும் பேர குழந்தைகளை கண்டுபிடித்து தருமாறு கோரி அவர் பவுனியா மேல் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கு கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
14 வழக்கு ஆட்கொணர் வழக்கு 11 பேர் போட்டிருக்கிறோம். சட்டம் படிச்சவே இருக்கிறோம். ஆனால் வழக்கிலும் எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யறதில்ல. எந்த அரசியல்வாதியும் இப்ப லட்சணக்கு இடையில எங்கட புள்ளியால எங்கெங்க இருக்கணும்டாச்சு எங்களுக்கு தொடர்படுத்து தந்து அதண்டா நாங்களா இருக்கின்றாலும் வாக்களிக்கிற தயாரா தான் இருக்கிறோம்.
அப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க வாக்களிக்க மாட்டீங்களா?
நான் வாக்களிக்க மாட்டேன். ரெண்டு தான் ஒரே நான் மட்டுமில்லை, நாங்கள் கையால கொடுத்து நாங்கள் சரண்டேன் அவ்வளவு பேரும் இல்லையா
என்றார் பொன்னம்மா அவர்கள். பெண்களாகிய தாங்களே பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் இராணுவத்திற்கு எதிராக ஆட்கொணர்வு மனு வழக்கு தாக்கல் செய்திருந்த போதிலும் போர்க்குற்றத்துடன் தொடர்புடைய இந்த விடயத்தில் அரசியல்வாதிகள் அசம்பந்தமான போக்கையே கடைபிடிப்பதாக விஸ்வநாதன் பாலநந்தினி என்ற மற்றொரு பெண் கவலை வெளியிடுகின்றார்.
அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களே தவிர நாங்கள் போட்ட வழக்குல தாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று இது வரைக்கும் யாரும் முன் வந்ததில்லை. நிறைய அச்சுறுத்தல்கள் மத்தியில போய்தான் நாங்களே எங்களுடைய வழக்குகளை தனிமையா போய் திரும்பி பாரு. நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் ஊக்குவிப்பும் இதுல தந்ததும் கிடையாது. நாங்களும் அவையில எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்பிக்கைய ஊட்டக்கூடிய மாதிரியோ எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு இவையில் தாரதில்லை
என்றார் பாலநந்தினி அவர்கள். இலங்கையின் யுத்தமும் அதன் பின்னரான இனப்பிரச்சினை தொடர்பிலான குழப்பகரமான அரசியல் நிலைமையும் பெண்களை நிம்மதி இழக்க செய்திருக்கின்றது. பாலியல் வன்முறைகள் கணவன் மாறினால் கைவிடப்படும் நிலைமைகள் என சமூகத்தில் இன்னும் பல நிலைகளில் பெண்கள் அவலங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இவற்றிற்கு இந்த பொது தேர்தல் முடிவு கட்டுமா என்பது தெரியவில்லை.
தேர்தல் சிறப்பு பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நேயர்களே, தேர்தல் சிறப்பு பெட்டகங்கள் இந்த வாரம் முழுவதும் தொடரும். அவற்றை கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நடக்க இருக்கும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இனப்பிரச்சினைக்கு தீர்வு முன்வைக்காவிட்டால் இலங்கையில் மீண்டும் இன வன்முறை வெடிக்கும் அபாயம் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் எச்சரித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள தேர்தலை தொடர்ந்து இனப்பிரச்சினைக்கோர் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்படாவிட்டால் அதனைத் தொடர்ந்து வன்முறை வெடித்தால் தமிழினம் அளிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் வவுனியாவில் இன்று தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு முக்கிய உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவில் இருப்பதை போன்ற மொழி வாரியான ஆட்சி உரிமையே தாங்கள் கோருவதாகவும் அதன் அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதற்காக நாட்டின் அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
ஒரு முக்கியமான கேள்வி இந்த தேர்தலுக்கு பிறகு கேட்கப்படும், அதை நாங்கள் கேட்போம், அதை நாங்கள் உரத்த குரலில் கேட்போம். அது ஒரு மிகவும் நியாயமான கேள்வி. இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எம்முடைய கருத்து, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு புது அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த புது அரசியல் சாசனம் பெரும்பான்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட போகின்றதா, அல்லது இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களையும் ஒன்றாக்கூடிய வகையில் நியாயத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட போகின்றதா? வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மக்கள் வாழ்ந்து வருகின்ற நாடுகளில் என்ன விதமான ஒழுங்குகள் இருக்கின்றதோ அந்த ஒழுங்குகளின் அடிப்படையில் எல்லோரும் சமமாக சமத்துவமாக வாழக்கூடிய விதத்தில் அந்த சாசனம் உருவாக போன்றதா, அல்லது பெரும்பான்மையின் அடிப்படையில் உருவாக போன்றதா என்பது எல்லோரும் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம். அது மைத்திரிபால சிறிசேனா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு ஒரு முடிவு எல்லோரும் எடுக்க வேண்டும்
என்றார் சம்பந்தன் அவர்கள். வவுனியா கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் வடமாகாண அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி தலைவர்கள், வன்னி மாவட்ட தேர்தலில் போட்டியிடுகின்ற கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். அரசியல் தீர்வில்லையே வன்முறை வெடிப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்றும் சம்பந்தன் இங்கு குறிப்பிட்டார்.
இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால், வன்முறை இந்த நாட்டில் மீண்டும் தலை தூக்கமாயிருந்தால் தமிழ் இனம் அழிக்கப்படும். தமிழ் இனம் அழிக்கப்படுவதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. தமிழ் இனம் அழிக்கப்படுவதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க முடியாது. தமிழ் இனம் அழிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்படுமாயிருந்தால் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு கடமை இருக்கின்றது தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு. அவ்விதமான பாதுகாப்பை நாங்கள் பகிரங்கமாக கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு ஏற்படும். அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலநிற்கக்கூடிய உறுதியான ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அது ஒரு அத்தியாவசிய தேவை. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும், இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மக்களை பொறுத்தவரையிலும், நாட்டை பொறுத்தவரையிலும் அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.
இந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ் மக்கள் வாக்களிப்பது முக்கியம் என்பதையும் அவர் எடுத்து காட்டினார்.
இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை என்பது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுடைய வாக்கின் மூலமாக நீங்கள் ஒரு தெளிவான செய்தியை நீங்கள் அனுப்ப வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் சம பிரஜைகளாக சமமாக நமது நியாயபூர்வமான உரிமைகளை பெற்று நாட்டை பிரிக்காமல் நாங்கள் வாழ விரும்புகின்றோம். அந்த செய்தி சர்வதேச சமூகத்துக்கு தெளிவாக செல்ல வேண்டும். தமிழ் மக்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்கின்றார்கள், மிகவும் பக்குவமாக நடந்து கொள்கின்றார்கள், மிகவும் நிதானமாக நடந்து கொள்கின்றார்கள். அவருடைய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை, நீதியான கோரிக்கை. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை என்ற செய்தி சர்வதேச சமூகத்துக்கு செல்ல வேண்டும். அவ்விதமாக செல்வதாயிருந்தால் நீங்கள் பூரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டும்
என்றார் சம்பந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய விளையாட்டரங்கம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் பொறுத்தருள்க. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
துருக்கியில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்துள்ளன. சிரியாவின் வடக்கில் துருக்கி மோதலற்ற வளையம் ஒன்றை உருவாக்க முனையும் நிலையில் அங்குள்ள முன்னரங்க நிலையிலிருந்து விலகிக் கொள்ளப் போவதாக அல்கொய்தாவுடன் தொடர்புடைய சிரியாவின் சக்தி வாய்ந்த கிளர்ச்சி குழுக்களில் ஒன்றான நுஸ்ரா ஃப்ரண்ட் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இடம்பெற்றுள்ள தொடர் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பில் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கானி பாகிஸ்தானை கடுமையாக சாடியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.